கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலகத்தின் வாசல் அடைபடும் போது கடவுளின் திறந்த பாதையை கண்டுகொள்கிறாய். இல்லாததில் உள்ள ஆசையால் உள்ளதை அனுபவிக்க தவறாதே. இறைவனை எவ்வளவு நேசிக்கிறாய் என்பது மனிதர்களை எவ்வளவு நேசிக்கிறாய் என்பதில் வெளிப்படுகின்றது. தேவையற்றதையெல்லாம் அடைய வேண்டுமென ஆசைப்படாதே. தேவையில்லாத கஷ்டங்கள் வந்துவிடும். கடவுளின் கட்டளைகளை விரும்பு, கவலைகளின் கட்டுக்கள் அகன்றுவிடும்.
துதி பலியை செலுத்துகிறேன் தூயவரே இயேசுவே, துதி பலியை செலுத்துகிறேன் தூயவரே இயேசுவே, மகிழ்ந்த புகழ்ந்த போற்றியே, துதி பலியை செலுத்துகிறேன் துதி பலியை செலுத்துகிறேன் தூயவரே இயேசுவே, மகிழ்ந்த புகழ்ந்த போற்றியே, இன்பம் தந்து மகிழ்ந்தவரே, துயரம் யாவும் தீர்த்த
நாம் நமது ஊனியல்பை மாற்ற வேண்டுமா? ஆற்றங்கரையில் இருந்த தேள் ஒரு தவளையிடம், எனக்கு நீந்த தெரியாது, என்னை உன் முதுகில் ஏற்றி ஆற்றின் மறுகரைக்கு கொண்டு செல் என்று கேட்டது. அதற்கு தவளை தேளிடம், நான் உன்னை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றில் நீந்தும் போது பாதி வழியில் என்னை கொட்டி விடுவாய் என்றது. ஆனால் தேள் தவளையிடம், அவ்வாறு கொட்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்ததன் பேரில் தவளை தேளை தன் முதுகில் ஏற்றி ஆற்றில் நீந்திய போது நடு ஆற்றில் தேள் தவளையை கொத்திவிட்டது. சத்திய வாக்கை ஏன் மீறி என்னை கொத்தினாய் என்று தவளை தேளை கேட்டதற்கு தேள் கூறியது, நான் என்ன செய்வது, என் இயல்பை என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையே என்றது. இதுபோலவேதான் மனிதர்களும் பல சந்தர்ப்பங்களில் அவர்களது ஊன் இயல்பினால் தீய நாட்டங்களிலும் துர்நடத்தைகளிலும் இறங்கி விடுகின்றனர். நாம் நமது ஊனியல்பை மாற்ற வேண்டும் என தூய பவுல் கூறுகிறார். நாம் நமது ஊனியல்பை சாகடித்தால் வாழ்வோம் எனவும் அவர் அறிவுரை கூறுகின்றார். நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீழ்ச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என ரோமியருக்கு 8வது திருமுகத்தில் 13வது வசனத்தில் தூய பவுல் அறிவுரை கூறுகிறார். மேலும் கலாத்தியருக்கு தூய பவுல் 5வது அதிகாரத்தில் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாக தெரியும். அவை பரத்தன்மை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலியவையாகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்லுகிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். அன்பானவர்களே, நாம் நமது ஊனியல்பை மாற்ற வேண்டுமா? கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது அருள் தியானம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதம் அல்லது திருப்பாடல் 16 அதிகாரத்திலே 8வது திருவசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது கூறுகிறார், ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய பாதத்திலே காத்திருத்தலை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல போராட்டங்களிலே கடவுள் பாதத்தில் காத்திருந்து வெற்றி அடைந்தவர். அந்த தாவீதனிடத்திலிருந்துதான் நாம் கடவுளுடைய பாதத்தில் காத்திருப்பதென்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தாவீது கடவுள் பாதத்தில் காத்திருக்கிறார் என்றால் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்திருக்கிறேன். அதாவது அவர் ஒரு நேரத்திலே மன்றாடும் பொழுது மட்டும்தான் அவர் கடவுளை தன் கண் முன்னால் வைத்திருந்தவர் அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் அவர் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடவுளை அவருடைய கண் முன்னாலேயே வைத்திருக்கிறார். அவர் காலை எழுந்த நேரத்திலும் சரி, தன் கடமைகளை செய்யும் நேரத்திலும் சரி, படுக்கைக்கு போகும் பொழுதும் சரி, எல்லா நேரத்திலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை அவர் கண் முன்னே வைத்திருந்திருக்கிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுத்திருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதுபோலதான் இன்றைக்கும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் கடவுளை கண்முன் வைத்திருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால எப்பொழுதுமே 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. நீங்கள் ஜெபம் பண்ணி விட்டு அதுக்கு பின்பு பாருங்கள், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை பற்றி நீங்கள் சிந்திக்கிறவர்களாக, கடவுளுடைய எண்ணத்தில் நீங்கள் வாழுகிறவர்களாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பழக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், கடவுளுடைய சிந்தனையிலேதான் தாவீது எப்பொழுதுமே இருந்தார். எல்லா நேரத்திலும் அவர் வந்து இறைவனோடு கூட இருக்கிறவராக அவர் இருந்தார். அது மட்டுமல்ல, தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், அதாவது கடவுள் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன் என்று அவர் சொன்னார். தாவீது அவருடைய ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அல்லது ஆண்டவர் நோக்கி அவர் மன்றாடும் பொழுதெல்லாம் அவர் கடவுள் தன்னோடு கூட இருக்கிறார், அவர் கடவுள் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துவார், என்னை வழி நடத்துகிறார் என்ற ஒரு நம்பிக்கையில தான் தாவீது வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், ஆகவே நான் அசைவுறேன், என்னை அவர் கைவிடவே மாட்டார் என்று உறுதியாக அவரால் சொல்ல முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். நாம் அவரோடு கூட இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பிரசன்னத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது, ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பது என்றால் எந்த நேரமும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பது, எந்த நேரமும் வேதாகமத்தை படித்துக் கொண்டிருப்பது என்ற அர்த்தம் அல்ல. நாம் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும், நம்முடைய வீட்டு கடமைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும். அவைகளெல்லாம் செய்யும் பொழுது கூட நம்முடைய மனநிலையை இறை பிரசன்னத்திலே வைத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரத்திலே தொலைக்காட்சியிலே நாம் செய்தி பார்க்கலாம் அல்லது வேற நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், அதில் ஒரு தவறுமில்லை. அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது கூட நம்முடைய எண்ணத்திலே நல்லவைகளை நாம் பார்க்கிறவர்களாக, நல்லவைகளை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இறைவனோடு இருக்கிறவர்களாக, இறை பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் இறைவனும் நம் அருகிலே இருப்பதை நம்மால் காண முடியும். எப்பொழுது இறைவன் நம் அருகிலே இருக்கிறாரோ அப்பொழுது நாம் அசைவுறாதபடி உறுதியாயிருக்க, எப்பொழுதும் அவருடைய பாதுகாப்பில் இருக்க இறைவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய உதவி தேவையா இருக்கலாம், நீங்கள் நிலை குலைந்து போயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம், உங்கள் வாழ்க்கையிலே இறைவன் ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம். ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் கடவுள், உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர் கடவுள். ஆனால் நாம் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும், அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் இருக்கும் பொழுது இறைவன் எப்படியாய் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. தாவீதோடு இருந்த கடவுள் உங்களோடும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தாவீது எப்பொழுதும் தன் கண்முன் உம்மை வைத்திருந்தார், அவருடைய வலப்பக்கத்தில் நீர் இருக்கிறீர் என்பதை அவர் விசுவாசித்தார், ஆகவே நான் அசைவிட மாட்டேன் என்று நம்பிக்கையோடு அவர் அறிக்கை செய்கிறார். அதுபோல ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இருக்கிறீர், இவர்கள் அசைந்து போக நீர் ஒருபோதும் விட மாட்டீர், இவர்களை காக்கும் கடவுள் நீர், இவர்களை வழி நடத்துகிற தெய்வம் நீர். ஆகவே இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அருக்கரம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இவர்களை வழி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
தாவீது உம்மிடத்தில் என் ஆத்துமா
நேயர்கள், கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானில் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
ஏசாயா இறைவாக்கினரின் நூல் 8:17 திருவசனம். யாக்கூபு குடும்பத்தாருக்கு தம் முகத்தை ஆண்டவர் மறைத்துள்ளார். ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன், அவர் மேல் என் நம்பிக்கையை நிலை நிற்க செய்வேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே பாருங்கள், ஏசாயா இறைவாக்கினர் என்ன கூறுகிறார் என்றால், கடவுள் யாக்கூபு குடும்பத்தாருக்கு தம் முகத்தை மறைத்துள்ளார். அதாவது இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய திருமுகத்தை, கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய வழிநடத்தலை காண முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை காண்பதற்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லி ஏசாயா இறைவாக்கினர் கூறுகிறார். இதிலிருந்து நாமும் இன்றைக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய வழிநடத்தலை காண முடியாமல் போய்விடுகிறதோ, அப்பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களைத்தான் நமது வாழ்க்கையிலும் காணக்கூடியதாக இருக்கும். அதாவது ஆண்டவருடைய வழிநடத்தலை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் காண முடியாமல் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான இருளும் வேதனையும் பலவிதமான துன்பங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டு விடுகின்றன. அதே நேரத்தில் எதிராளியாகிய பிசாசு கூட நம்முடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்து விடுகிறான். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து ஆண்டவருடைய வல்லமையோடு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு, ஆண்டவர் நம்ம கூடுகின்ற ஆலோசனைகளோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த ஆரம்பித்தோம் என்றால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக இருப்பதை, விடுதலையாக இருப்பதை, மகிழ்ச்சியாக இருப்பதை நிச்சயமாக நம்மால் காண முடியும். அதனாலே இந்த வசனத்திலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்வோம். நாமும் ஏசாயா இறைவாக்கினரை போல ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருந்து ஆண்டவருடைய உதவியை பெற்று நம்முடைய நாளை நாம் ஆரம்பிப்போம் என்றால், அந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய வல்லமையை நம்மால் காண முடிகிறது. அந்த நாள் முழுவதும் இறைவனே நமக்கு பாதுகாப்பாயிருப்பதை காண முடிகிறது. அந்த நாள் முழுவதும் நமக்கு தேவையில்லாத காரியங்கள் நம்மை நெருங்க முடியாமல் இறைவன் பாதுகாத்திருப்பதை காண முடியும். சத்துருவினால் நாம் தாக்கப்படாதபடி இறைவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் வாழுவதை நம்மால் காண முடியும். ஆகவே ஒவ்வொரு குடும்பமும் அதிகாலையிலேயே ஆண்டவருக்காக காத்திருந்து அவருடைய பிரசன்னத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். என்றால் தூய பேதுரு சொல்லுகிறார், பொல்லாத சத்துரு யாரே விழுங்கலாம் என சிங்கத்தைப் போல, கர்ச்சிக்கும் சிங்கத்தைப் போல அவன் தேடி அலைகிறான் என்று சொல்லுகிறார். ஆகவே சத்துரு கூட பார்த்தீர்கள் என்றால், அதிகாலையில எழுந்து நம்முடைய நாளை நாம் ஆரம்பிக்கும் பொழுதே அவன் நம்முடைய வாழ்க்கையை வந்து சந்திக்க நினைக்கிறான். அவன் நம்முடைய வாழ்க்கையிலே புகுந்து நம்முடைய வாழ்க்கையை தாறுமாறாக்க, குழப்ப, நம்முடைய வாழ்க்கையிலே இருளையும் வேதனைகளையும் கொண்டு வருவதற்காக அவன் செயல்பட காத்திருக்கிறான். ஆகவே நாம் கடவுளுடைய பிள்ளைகள் அதிகாலையில் எழுந்தவுடனேயே அவனை வெற்றி கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்பது, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பது, ஜெபம் பண்ணுவது, இறைவனோடு உறவை ஏற்படுத்திக் கொள்வது, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நீரே எனக்கு துணையாறும், நீரே என்னை வழி நடத்தும், நீரே எல்லா தீமையிலிருந்தும் என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவரிடத்திலே அடைக்கலம் புகுதல். ஆகவே அப்படியாக நம்முடைய நாட்களை நாம் ஆரம்பிப்போம் என்றால், அந்த நாட்களிலே நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய வல்லமையை, வழிநடத்தலை காண முடிகிறது. பல மக்கள் பார்த்தீர்கள் என்றால், காலை எழுந்து கண் விழிக்கும் பொழுது ஏதோ ஒன்றை பார்க்க வேண்டும், ஒரு நல்ல காட்சியை பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சில மக்களிடத்திலே சில தவறான அறியாமை நம்பிக்கைகள் கூட இருக்கிறது. காலை எழுந்தவுடனே அவர்கள் முதல்ல எதை சந்திக்கிறார்களோ அது எதுவாக இருக்கிறதை வைத்துத்தான் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நினைக்கிறார்கள். இன்றைக்கு இதை நான் பார்த்து விட்டேன், காலம் எழுந்தவுடனேயே இவர் என் வாழ்க்கையிலே சந்தித்து விட்டார், பூனை குறுக்காலே போய்விட்டது, காலை எழுந்து நான் வெளியே வரும் பொழுது இப்படியாக வாசல்ல ஒரு பொருள் இருந்தது, அதை வைத்தே தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நினைக்கிறார்கள். இதனாலே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே துன்பம் பெறப்போகிறது, கஷ்டம் பெறப்போகிறது, இதனாலே இன்றைக்கு என் வாழ்க்கையிலே நல்லது நடக்கப் போகிறது என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் காண்கிற காட்சியோ, நாம் காண்கிற பொருளோ நம்முடைய வாழ்க்கையில எதையும் கொண்டு வருவதில்லை. மாறாக நம்மை படைத்த கடவுள்தான் நம்மை நாள் முழுவதும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனேயே அவர் பாதத்தில் காத்திருந்து அவர் பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணித்து நம்முடைய நாட்களை ஆரம்பிப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஏசாயா இறைவாக்கினர் உமக்காக காத்திருப்பேன் என்று சொன்னது போல இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். தேவரீர் தாமே இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நிறைவாய் ஆசீர்வதித்திரலும். ஒவ்வொரு நாளும் தாங்கள் எழுந்த உடனேயே ஆண்டவரே உம்முடைய வல்லமையை இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே காணக்கூடிய விதமாக உம்முடைய பிரசன்னம் தாமே இவர்களை வழி நடத்துவதாக. அதிகாலையில் எழுந்து உம்மோடு பேசவும் உம்மோடு உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கவும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும் உம்மை ஆராதனை செய்யவும் இதோ உம்முடைய வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. ஆண்டவரே இவர்களுடைய குடும்பத்தை இவர்களுடைய வாழ்க்கையை நீரே இந்த நேரத்தில் பொறுப்பேற்று ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
ஏசாயா இறைவாக்கினரை நூல் 8:17 திருவசனம். யாக்கோபு குடும்பத்தாருக்கு தம் முகத்தை ஆண்டவர் மறைத்துள்ளார். ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன், அவர் மேல் என் நம்பிக்கையை நிலை நிற்க செய்வேன். ஏசாயா ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைநீக்க செய்வேன் என்று சொல்லுகிறார். எதற்காக அவர் காத்திருக்கிறார் என்றால், கடவுளுடைய பிரசன்னத்தை கடவுளுடைய வழிநடத்தலை அவர்கள் காண முடியாமல் இருக்கிறது. ஆகவே அவருடைய வழிநடத்தலுக்காக அவருடைய வல்லமைக்காக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக நான் காத்திருப்பேன் என்று ஏசாயா இறைவாக்கினர் கூறுகிறார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இதிலிருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். அதாவது ஆண்டவருக்காக காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது, ஆண்டவருக்காக காத்திருந்து நம்முடைய நாளை ஆரம்பிப்பது. இன்றைக்கு விசேஷமாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், நாம் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருக்காக அவருடைய பாதத்தில் காத்திருந்து அந்த நாளை ஆரம்பிப்பது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும். அதாவது இருள் மறைந்து ஒளி வருவது போல, எப்படி சூரியன் மறைந்த உடனே இருள் வந்து விடுகிறது, நாம் எல்லாரும் படுக்கைக்கு போகிறோம். அதுக்கு பின்பு பாருங்கள், சூரியன் உதயமாகும் பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நம்முடைய நாட்களை ஆரம்பிக்கிறோம். ஆகவே நாட்களை ஆரம்பிப்பதற்கு வெளிச்சம் மிக தேவையாக இருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே தான் பாருங்கள், சூரிய வெளிச்சத்திலே தான் மனிதன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். அதுபோல மரம் செடி கொடிகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுகின்றன. ஒவ்வொரு உயிரினங்களும் வாழ ஆரம்பிக்கின்றன. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி என்பது மிக முக்கியமாக தேவை. அந்த ஒளியோடு தான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அதுபோலதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட இறை ஒளியோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பித்தோம் என்றால் அதிலேதான் நமக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டு. அந்த இறை ஒளியோடு நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்காதபடிதான் இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கின்றன. அதுபோல சத்துருவும் பிசாசாகிய சத்துருவும் நம்முடைய வாழ்க்கையிலே இறை ஒளியோடு நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்காதபடி அவன் தடுத்து நிறுத்த பார்க்கிறான். ஆகவே பல மக்கள் இன்றைக்கு அதிகாலையில் எழுந்தவுடனே வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கிறது, தங்களுடைய கடமைகளை சீக்கிரமாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது, பிள்ளைகளை தயார்படுத்தி சில நேரத்திலே அவர்களை கொண்டு போய் டே கேரளை விட்டுவிட்டு தங்களுடைய கடமைகளுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது, அல்லது அதிகாலையிலே எழுந்து வீட்டிலே உள்ளவர்களுக்காக சில உணவு வகைகளை தயாரித்து வைத்துவிட்டு தமக்கென்றும் உணவுகளை தயாரித்துக் கொண்டு போக வேண்டியதாக இருக்கிறது. இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கிறது. இதனாலே பார்த்துகிழந்தால் இன்றைக்கு பல மக்கள் ஆண்டவரோடு உறவாடுவதை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதை அவர்கள் நிறுத்தி விடுகிறார்கள். அப்படி ஆரம்பிக்க முடியாமல் போய்விடுகிறது. சில இடங்களில் பார்த்துக்கொண்டால் காலையில் எழுந்தவுடனேயே தொலைக்காட்சியை போட்டு விடுகிறார்கள். அதனாலேயே தொலைக்காட்சியில என்ன நியூஸ் போகிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்து விட்டு அவர்கள் வெளியே போகிறார்கள். இப்படி அதனாலேயே முதல்ல அவர்கள் தொலைக்காட்சியில் வருகிற நிகழ்ச்சிகளையேதான் முதல் செய்தியாக அவர்களுக்கு வந்து விடுகிறது. இப்படி பல சூழ்நிலைகளில் இன்றைக்கு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள், தங்களுடைய நாளை ஆரம்பிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஏசாயா இறைவாக்கினர் ஆண்டவருடைய திருமுகத்துக்காக காத்திருந்தது போல நாம் ஒவ்வொருவரும் முதலிலே எழுந்த உடனே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நன்றி சொல்லி, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஜெபம் பண்ணி நம்முடைய நாளை ஆரம்பிப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம். படுக்கையிலே முழித்த உடனே, எழுந்த உடனே, ஆண்டவரே இந்த நாளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இந்த நாளில் நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி, இந்த நாளில் நீர் எனக்கு துணையா இருப்பதற்காக நன்றி, இந்த நாளில் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருப்பதற்காக நன்றி என்று சொல்லி நன்றியோடு நீங்கள் காலையில எழுந்திருங்கள். அதை தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் நான் கடமைக்கு போக போகிறேன், இந்த நாளில் எனக்கு பல தேவைகள் இருக்கிறது, இந்த நாளில் நான் இந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது, இவைகளில் எல்லாம் தேவரீர்தாமே என்னோடு துணையா இருந்து என்னை வழி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் கடமைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த ஜெபத்தை எல்லாம் நீங்கள் செய்யலாம், ஆண்டவரோடு நீங்கள் உறவாடிக் கொள்ளலாம். இப்படியாக நீங்கள் ஆண்டவரோடு உறவை ஆரம்பித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் பார்த்தீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவர் தருகின்ற விடுதலையை, ஆண்டவர் தருகின்ற நிறைவான வாழ்வை காணக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே ஆபிரகாம் அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறார், ஏசாயா ஆண்டவரை தேடுகிறார், இன்னும் பல மக்கள் அதிகாலையிலே கடவுளை தேடுகிறார்கள். இயேசு கூட அதிகாலையிலே ஆண்டவரோடு உறவை, தந்தையோடு உறவை வளர்க்கிறார். அதுபோல நாமம் அதிகாலையிலே எழுந்த உடனேயே நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய காரியத்திலே ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு வருவோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றுகிறவர், வேதனைகளை மாற்றுகிறவர் நீர். ஆகவே இவர்கள் ஒவ்வொரு நாளும் இறை ஒளியோடு, இறை அருளோடு, இறை ஆசீரோடு தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு ஆண்டவரே நீர்தாம் இவர்களோடு இருந்து வழி நடத்துவீராக. விசேஷமாக இவர்கள் அதிகாலையில் எழுந்தவுடனேயே இந்த தொலைபேசி தியானங்களை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய அருக்கரம் இந்த தியானங்கள் வழியாக ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், இவர்கள் செய்கிற அனைத்து காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுவோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாம், நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாம், இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாம், நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் இருதயத்தால் தொழுவோம் நாம்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
எரேமியா இறைவாக்கினர் மழைக்காக இறைவனை நோக்கி காத்திருக்கின்ற விடயத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா இறைவாக்கினர் நூல் 14:22 திருவசனம். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தரவல்லது எதுவும் உண்டோ? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீரல்லவா அதை செய்யக்கூடியவர்? நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கு எரேமியா தீர்க்கதரிசி சில முக்கியமான விடயங்களை சொல்லுகிறார். முதலாவது பாருங்கள், வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டா என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஏனென்றால் சில நேரங்களில் இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொருவர் ஆசீர்வாதங்களுக்காக பிற தெய்வங்களை நம்ப ஆரம்பித்தார்கள். பிற இன மக்கள் மழைக்காக ஒரு தெய்வம், குடும்ப வாழ்க்கைக்காக ஒரு தெய்வம், பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஒரு தெய்வம், கல்விக்காக ஒரு தெய்வம், பணத்துக்காக ஒரு தெய்வம் என்று சொல்லி ஒவ்வொரு தெய்வங்களை அவர்கள் நம்பினார்கள். அதுபோலதான் இஸ்ரவேல் மக்களும் அவர்களைப் போல அவர்களுடைய தெய்வங்களை நம்ப ஆரம்பித்தார்கள். இதனாலே அவர்கள் நம்பியது அவர்களுக்கு கிடைத்ததா என்று கேட்டால் இல்லை. ஆகவேதான் எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டா? அப்படி என்றால் வேற தெய்வங்களினாலே மழையை கொடுக்க முடியாது. கடவுளே, நீரொருவரே எங்களுக்கு மழையை கொடுக்கிறவர் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா என்று சொல்லி கேட்கிறார். அதாவது வானங்களுக்கு இறைவன் கட்டளை இடாமல் போனால் வானங்கள் தாமாக மழையை பொழிய முடியாது. ஆகவேதான் எரேமியா இறைவாக்கினர் ஆண்டவருடைய பாதத்திலேதான் மழைக்காக காத்திருக்கிறார். அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடவுள் அறிந்திருக்கிறார். இயேசு என்ன சொன்னார் என்றால், முதலிலே இறைவனுடைய அரசை தேடுங்கள், அப்பொழுது உங்கள் தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி. நமக்கு ஒரே ஒரு கடவுள், அந்த ஒரே கடவுளே நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே முதல்ல நாம் அவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது நாம் வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகும் பொழுது நமக்கு பணம் தான் கொடுக்கப்படுகிறது. அந்த பணத்தை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாம் வேண்டுகிறோம் பாருங்கள். அதுபோலதான் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் நமக்கு கொடுக்கிறதாக, அனைத்து தேவைகளையும் சந்திக்கிறதாக மாறிவிடுகிறது. ஆகவேதான் நாம் காலையிலேயே ஆண்டவரை தேடுகிறோம், அல்லது கடவுளை தேடுவது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது இறைவனே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவது பாருங்கள், எரேமியா இறைவாக்கினர் மழைக்காக காத்திருக்கிறார். அதாவது மழை இல்லாமல் போகும் பொழுது நாட்டிலே வறட்சி உண்டாகிறது, பஞ்சம் உண்டாகிறது. மழை இல்லாமல் போகும் பொழுது மக்களுடைய வாழ்க்கையிலே கூட பலவிதமான நோய்கள் உண்டாகிறது. ஆகவே மழை மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோலதான் கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும். கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு இல்லாமல் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கூட வறட்சி ஏற்படுகிறது, இல்லாமை ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகள் உருவாகி விடுகிறது. மாறாக இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக, அல்லது செழிப்புக்காக, வெற்றிக்காக, விடுதலைக்காக எரேமியா தீர்க்கதரிசியைப் போல நீங்களும் ஆண்டவருக்கு காத்திருங்கள். ஆண்டவரால் தான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வர முடிகிறது. இன்னும் சிலர் தங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் நல்ல வேலை செய்கிறேன், எனக்கு நல்ல பணம் கிடைக்கிறது, எனக்கு நல்ல திறமைகள் இருக்கிறது, ஆகவே என்னாலே வாழ முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே, மழையை யாராலும் உருவாக்க முடியாது. மழை இறைவனால் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் உழைக்கின்ற பணத்தை வைத்தோ அல்லது நமக்கு இருக்கின்ற ஆற்றலை வைத்தோ அறிவை வைத்தோ எல்லாவற்றையும் நாம் செய்துவிடலாம் என்று எண்ணிவிடக் கூடாது. அப்படி எண்ணினோம் என்றால் நாம் தோற்று போய்விடுவோம். மாறாக நமக்கு அறிவையும் ஆற்றலையும் பணத்தையும் கொடுக்கிற கடவுளே தான் நாம் தாங்கி இருக்க வேண்டும். இதையெல்லாம் இறைவனே எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் மேலும் தொடர்ந்து இறைவனை நான் தேடுவேன். அப்பொழுது இறைவன் எனக்கு மேலும் மேலும் நன்மைகளை கொடுப்பார் என்கிற அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையிலே நாம் வளர வேண்டும். ஆகவேதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவர் வீட்டை கட்டாமல் போனால் அதை கட்டுகிறவர்கள் யாராலும் கட்ட முடியாது என்று. ஆண்டவர் நாட்டை காக்காமல் போனால் யாராலும் காக்க முடியாது என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வீட்டை கட்டுகிறவர் கடவுள். ஆகவே அந்த கட்டுகிற கடவுளை முதல்ல நாம் தேடுவோம். அந்த கட்டுகிற கடவுள் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையும் செழிப்பையும் வாழ்வையும் தரும்படி நாம் கடவுளை தேடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசி இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை போல, நீரே எங்களுக்கு மழையை கொடுக்கிறவர், நீரே எங்களுக்கு வாழ்வின் செழிப்பை கொடுக்கிறவர், வாழ்விலே வெற்றியை விடுதலையை வாழ்வை வாழ்விலே ஆண்டவரே மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். ஆகவே இன்றைக்கும் இந்த தியானத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவரீர் தாமே வறட்சியை நீக்கி பஞ்சத்தை நீக்கி ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றி உம்முடைய அருள் மழையை பொழிந்து இவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். கருவோம் கருவோம்
பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-876-2734 அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்வரான் நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்வரான் நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
அவர் புகழ்மிக்க இதய அறுவை சிகிச்சை நிபுணர். அன்று அவர் பயணம் செய்த சொகுசு வாகனம் பழுதாகிவிட்டது. எனவே பக்கத்து ஊரில் இருந்த பழுது பார்ப்பவரை கைபேசியில் அழைத்தார். அவரும் உடனடியாக வந்து அந்த வாகனத்தை சரி செய்து கொடுத்தார். பின்னர் அதற்கான கூலி பணத்தையும் பெற்றுக் கொண்டார். அந்த பணத்தை வாங்கிய போது பழுது பார்த்தவர் கேட்டார், ஐயா, நீங்களும் நானும் ஒரே வேலையைத்தான் செய்கின்றோம். நாம் இருவருமே அறுவை சிகிச்சை நிபுணர்கள்தான். என்னை போன்றவர்கள் இயந்திரத்தின் பழுதினை நீக்கி பாகங்களை இணைத்து ஒட்ட வைக்கின்றோம். நீங்கள் மனித இதயத்தில் அப்படி செய்கின்றீர்கள். நாங்கள் செய்யும் தொழிலுக்கு ரூபாய் கணக்கில் கூலி வாங்குகின்றோம். ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் லட்சக்கணக்கில் வாங்குகின்றீர்கள் என்று. அதற்கு அந்த மருத்துவ நிபுணர், தம்பி, வேலை என்னவோ ஒன்றுதான், ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். நீ இயந்திரத்தை நிறுத்திவிட்டு வேலை செய்கின்றாய், ஆனால் நான் அப்படி செய்ய முடியாது என்று. ஆம், மனித உயிர் என்பது உயிர் மதிப்பீடுதான்.
பார்த்திட உனக்கு கண்கள் தந்தால் கனிவுடன் மனிதரை பார்த்தாயா, பார்த்தாயா, இனி பார்ப்பாய்.
ஒரு தேசத்து ராஜா ஒரு நாள் மாறு வேடம் அணிந்து தன் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றான். ஒரு சிறு குளத்தில் விழுந்து விட்டான். அந்த குளம் புதை சேறு நிறைந்த குளம். அதில் விழுந்தவர்கள் தானாக ஏறி வர இயலாது, நீந்தவும் இயலாது. இந்த ராஜா கதறினார், சத்தம் போட்டார். ஆனால் அந்த வழியாக யாரும் வரவில்லை. ராஜா கொஞ்சம் கொஞ்சமாக சேற்றில் மூழ்கிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக ஒருவர் வந்தார். அவரை பார்த்தால் ஏழை மனிதன் போல இருந்தார், மெலிந்திருந்தார். என்றாலும் அவர் தனக்கு உதவக்கூடும் என்று ராஜா நினைத்து உரத்த சத்தமாக அவரை கூப்பிட்டார். அந்த மனிதன் சத்தம் கேட்டு ஓடி வந்து கொஞ்சம் காட்டுக் கொடிகளை வெட்டி ராஜாவுக்கு நேராக வீசி எப்படியோ அந்த குளத்திலிருந்து தூக்கிவிட்டார். ராஜாவின் மனம் நன்றியால் நிறைந்தது. இந்த மனிதனுக்கு தன் ராஜ்யத்தில் பாதியாவது கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்தார். எனவே காப்பாற்றிய மனிதரை தன்னுடன் வரும்படி வருந்தி அழைத்தார். இருவரும் நடந்து போகையில் ராஜா அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் எவ்வளவு படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், தார் ஒன்றும் படிக்கவில்லை என்று சொன்னதும், படிக்காத மனிதருக்கு பாதி ராஜ்யம் கொடுத்தால் சரியாக ஆட்சி நடத்த மாட்டார் என்று நினைத்து அவரை தனது சேனையில் ஒரு தலைவராக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார். எனவே உங்களுக்கு போர் பயிற்சி உண்டா என்று கேட்டார். அந்த மனிதர் தனக்கு அப்படி ஒன்றும் தெரியாது என்று சொன்னவுடன் போர் பயிற்சி இல்லாதவருக்கு சேனை தளபதி உத்தியோகம் சரிப்படாது என்று எண்ணினார். இப்படியே இருவரும் வழிநடந்து வருகையில் ராஜா அந்த மனிதருடைய தகுதியை பற்றி பலவிதமான கேள்விகள் கேட்க அவரும் தனக்கு அந்த தகுதிகள் இல்லை என்று சொன்னார். முடிவில் ஒரு தகுதியும் இல்லாத இவருக்கு என்ன செய்வது, எதை கொடுப்பது, 100 பொற்காசுகள் மட்டும் கொடுத்து அனுப்பிவிடலாம் என்று முடிவு செய்தார். அரண்மனை பக்கத்தில் வந்துவிட்டது. கடைசியாக ராஜா அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் தான் பிச்சை எடுத்து பிழைப்பதாக பதில் சொன்னார். பிச்சைக்காரனுக்கு 100 பொற்காசுகள் எதற்கு என்று நினைத்த ராஜா ஒரே ஒரு காசை அவரிடம் கொடுத்துவிட்டு வேகமாக நடந்தார். அரண்மனை வாயிலில் காவலாளிகள் ராஜாவுக்கு வணங்கி நின்று அவர் உள்ளே சென்றதும் இந்த பிச்சைக்காரனிடம் வந்து, ராஜா உனக்கு என்ன கொடுத்தார் என்று கேட்டனர். பிச்சைக்காரன் இப்போது போனாரே, அவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அவர் இந்த தேசத்து ராஜா என்றனர். ஓஹோ, பிச்சைக்கார ராஜாவா என்று சொல்லி கேலியாக பேசிவிட்டு போய்விட்டார்.
அன்பானவர்களே, நமக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை உடனே செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. காலதாமதம் ஒருவேளை மறதியை கொண்டு வந்துவிடும் அல்லவா? ஆகவே செய்ய வேண்டிய நன்மையான காரியத்தை இன்றைக்கே செய்வோம், இப்பொழுதே செய்வோம்.
சுதந்திரமானவனாக இரு, எவரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. உனது கடந்த கால வாழ்க்கையை நீ பின்னோக்கி திரும்பி பார்ப்பாயானால், நீ வீணாக எப்போதும் மற்றவர்களிடமிருந்து உதவியை பெற முயற்சி செய்ததையும் அப்படி எதுவும் வராமற் போனதையும் தான் காண்பாய். வந்த உதவிகள் எல்லாம் உனக்குள் இருந்தவையாகத்தான் இருக்கும். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்மிடத்தில் நம்பிக்கை, கடவுளிடத்தில் நம்பிக்கை, இதுவே மகிமை பெறுவதன் ரகசியமாகும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே ஆகிவிடுகிறாய். இவனை நம்பு அல்லது அவனை நம்பு என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், முதலில் உன்னிடத்திலேயே நீ நம்பிக்கை வை. அதுதான் வாழ்க்கைக்கு வழி. அடக்கப்படாமல் சரியான வழியில் செலுத்தப்படாத மனம் நம்மை மேலும் மேலும் கீழே இழுத்துச் சென்றுவிடும். சரியான வழியில் செல்கின்ற மனம் எப்போதும் நம்மை காக்கும். எழுந்திருங்கள், விழித்திருங்கள். நீங்களும் விழித்திருங்கள், மற்றவர்களையும் விழிக்கச் செய்யுங்கள். உங்களுடைய இந்த உலக வாழ்க்கை முடிவதற்கு முன்னால் மனித பிறவியினால் பெறுவதற்கரிய பெரிய நன்மைகளை அடையுங்கள். லட்சியத்தை அடையும் வரையில் நில்லாமல் முன்னேறிச் செல்லுங்கள். உயர்ந்த லட்சியம் கொண்ட மனிதன் ஒருவன் 1000 தவறுகள் செய்தால், லட்சியம் ஒன்றுமில்லாமல் வாழ்பவன் 50,000 தவறுகள் செய்வான் என்று நான் உறுதியாகச் சொல்வேன். மக்கள் உன்னை புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, கடவுள் உனக்கு அருள் புரியட்டும் அல்லது புரியாமல் போகட்டும், உன் உடல் இன்றைக்கே வீழ்ந்து போகட்டும், ஆனால் நீ உண்மை என்னும் பாதையிலிருந்து மட்டும் அணுவளவேனும் பிறழ்ந்து செல்லாமல் இருப்பதில் கவனமாக இரு. மனிதன் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாகிறானோ அந்த அளவுக்கு அவன் கடுமையான சோதனைகளை கடந்தாக வேண்டும்.
வான்புறா வானொலி நேயர்களே, எமது நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் வானொலியில் ஒலிபரப்பப்படுவதற்கு உங்கள் பங்களிப்பும் வரவேற்கப்படுகின்றது. இந்நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பின் தொடர்ந்தும் இந்நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்பட செவியுங்கள். உங்களின் சிறிய உதவிகளினால் தாங்கிக் கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 6 4 7 8 7 6 2 7 3 4 6 4 7 8 7 6 2 7 3 4.
யாருமை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே.
அன்பு நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்பரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்பரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் wanpura.com wanpura.com அல்லது tamilgoodnews.com என்னும் இணையதளத்துக்கு வாருங்கள். சரி நேர்களே, இத்துடன் எமது வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
அஞ்சாதே, அஞ்சாதே.